வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற புத்தகம், விக்டர் ஃப்ராங்கல் எழுதின புத்தகத்தை வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம் நம்ம. விக்டர் ஃப்ராங்கல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்திரியாவில் பிறந்த ஒரு டாக்டர். அவர் ஜூ ஹோலோகாஸ்ட் சர்வைவர். கான்சன்ட்ரேஷன் கேம்பில் நிறைய இடங்களுக்கு வந்து மாறி மாறி போய் கடைசியாக அதிலிருந்து சர்வைவ் ஆகி திருப்பி வெளியில் வந்து அவருடைய கான்சன்ட்ரேஷன் கேம்புடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு அவர் எழுதின புத்தகம் தான் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். கிட்டத்தட்ட 9 நாளில் அந்த புத்தகத்தை எழுதி முடித்ததா அவர் சொல்லியிருக்கிறாரு. மொத்தமாக இது வரைக்கும் 39 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய புத்தகங்களில் ஒரு 20 லட்சத்துக்கும் மேலே காப்பீஸ் விற்று அவருக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்த புத்தகம் வந்து மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். ஆக்சுவலி இந்த புத்தகத்தை நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே இந்த இன்ஸ்டிடியூட் ஆகட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் நிறைய வந்து சூசைட் அது இதெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இது இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ன்றது இதெல்லாம் விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷன். வாழ்கிறதுக்கான வாய்ப்பு, பொழைச்சிருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட். அதில் ஒரு ஆள் இருந்து அதில் எப்படி வந்து லைஃபோடைய மீனிங்கை தேடினாரு, இல்லை அதில் எப்படி அவரால் சர்வைவ் ஆக முடிஞ்சது அப்படின்றத வந்து இந்த புத்தகமாக எழுதியிருக்கிறாரு. ஸோ இது யாரோ டெப்ரெஷனில் இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. லைஃபோட மீனிங்றத வந்து ஒரு மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சாரு, இல்லை அது எந்த வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த புத்தகம் நமக்கு நிறைய சொல்லித்தர்றதுல ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து மொத்தம் 2 பார்ட்டாக இருக்குது. முதல் பார்ட் வந்து அவருடைய அந்த சித்திரவதை முகாமோட அனுபவங்கள் வந்து முதல் பார்ட். 2வது பார்ட்டில் வந்து அவர் கிரியேட் பண்ணின ஒரு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான முழு விளக்கம், லோகோ தெரப்பி அப்படின்றது அந்த ட்ரீட்மெண்ட்டோட பேர். அது என்ன ஏதுன்றதை சுருக்கமாக அவர் வந்து 2வது பார்ட்டில் எழுதியிருக்கார். இன்ஃபேக்ட் முதல்ல அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டப்போ வந்து அந்த புத்தகத்தில் இருந்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மட்டும்தான். இந்த லோகோ தெரப்பி பற்றின விஷயத்த பின்னாடி 1984 பதிப்பகத்தில் தான் விட்டாங்க. அதுக்கு முன்னாடி 1946 அந்த டைமில் முதல்ல அந்த புத்தகம் வந்தப்போ வெறுமனே கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும்தான் இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இவருடைய அப்பா அம்மா சகோதரர்கள் இவருடைய மனைவி அத்தனை பேருமே வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பில் இறந்துட்டாங்க, இல்லைன்னா கேஸ் சேம்பரில் வச்சு கொல்லப்பட்டாங்க. இவருடைய சகோதரி மட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி. அவங்கள தவிர அவருடைய ஃபேமிலியில் மீதி அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில் அவருக்குன்னு முக்கியமான அத்தனை விஷயங்களுமே வந்து இல்லாமல் போயிடுச்சு இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் பீரியட் டைமில். ஆனால் அதையும் மீறி எப்படி அவருடைய லைஃப்பை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக கொண்டு போக முடிஞ்சது, இல்லை எப்படி அவர் வாழ்கிறதுக்கான ஒரு பர்பஸ்ன்றது அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றது தான் அந்த புத்தகத்தில் வந்து அதிகமாக அவர் வந்து சொல்லியிருக்கிறார். நேராக நம்ம வந்து புத்தகத்துடைய முதல் சாப்டருக்கு உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீஃபேஸ், மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப படித்து பாருங்கள். அந்த புத்தகத்தில் அந்த ப்ரீஃபேஸ் விஷயங்கள்லாம் நேராக முதல் பாட்டுக்கு போயிடுறேன். இந்த புத்தகத்தை வந்து முதல்ல அவர் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து பல லட்சக்கான மக்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அனுபவித்தது எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அத்தனை பேரோட ரெப்ரசன்டேட்டிவாக நான் இங்கே வந்து இந்த விஷயத்தை சொல்லலை. நான் சொல்லியிருக்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள வந்து எப்படி இருந்தாங்க, ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு உள்ளே இருந்துட்டு உயிர் பிழைச்சி வந்த ஒரு ஆள் அவருடைய அக்கௌண்ட் ஆஃப் திங்ஸ்ன்ற மாதிரி தான் அந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறேன். இதில் வந்து பெரிய லெவலில் அங்கே நடந்த மோசமான விஷயங்கள் அதையெல்லாம் ஊருக்கு எடுத்து காட்டணும் அப்படின்றது இந்த புத்தகத்தோட நோக்கம் கிடையாது. ஏன்னா அது வந்து பல புத்தகங்களில் பல படங்களில் ரொம்ப தெளிவாக ரொம்ப அதிகமான அளவுக்கு விவரிச்சிருக்கிறாங்க. அதனால் ஆனால் இப்போ நான் இந்த புத்தகத்தை எதுக்காக எழுதினேன்னு கேட்குறீங்களா, ஒரே ஒரு நோக்கம் தான். அது என்னென்னா, ஒரு ஆவரேஜ் பிரிசனர், ஒரு சராசரி சிறைவாசியோடைய மனசில் ஒவ்வொரு நாளும் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல நடந்த விஷயங்கள் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றத பொதுவா மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதுல வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதாவது ஸ்பெசிபிக்கா அதிகாரிகள்ன்ற மாதிரி சொல்லலாம். அந்த அதிகாரிகள்ன்ற மாதிரி எப்படின்னா, இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் கேம்ப வழி நடத்தக்கூடிய ஆட்கள், இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய மக்களை வந்து சரியா இருக்காங்களா இல்லையான்றதை பாத்துக்கக்கூடிய ஆட்கள். அதுல முக்கியமான ஒருத்தர் ஒரு ஒரு பதவி வந்து கேப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளுங்க. இந்த கேப்போஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து அவங்களும் ஃபெலோ ஜூஸா தான் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பிரிசனர்ஸா உள்ள வந்தவங்களிலேயே ரொம்ப கொடூரமான ஆட்களை வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த வேலைக்கு எடுத்து, இந்த இவங்க எப்பயுமே வந்து இவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போதுமான அளவுக்கு எப்பயுமே கிடைக்கும், உள்ள இருக்கக்கூடிய மற்ற மக்களோட இவங்களுடைய சிச்சுவேஷன் பெட்டரா இருந்தது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா, அந்த நாஜி படைகள் வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ் நடத்தக்கூடியதை விட மோசமா வந்து இந்த கேப்போஸ்ன்றவங்க வந்து நடத்தியிருக்கிறாங்க. இத்தனைக்கும் இவங்களும் யாருன்னு பார்த்தா ஃபெலோ பிரிசனர்ஸ் தான். அதுக்குள்ள ஒருத்தரா வந்து இவங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இவங்க பண்ண வேண்டிய வேலைகளை இவங்க ஒழுங்கா பண்ணலைன்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் வந்தா இம்மிடியட்டா அவங்களை கேப்போ போஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க. மேபி இந்த ஒரு காரணத்தினாலேயே ரொம்ப புரூட்டலாக நடந்துட்டாங்களா அப்படின்றது தெரியல, அதை எக்ஸ்பிளிசிட்டா அவர் சொல்லலை. பட் அந்த கேப்போஸ்ன்றது முக்கியமான ஆளுங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த கேம்போடைய வார்டன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து இந்த வார்டன்றவங்க வந்து ஓவராலாக ஒரு தலைமை பொறுப்பு மாதிரி அந்த இதுக்குள்ள. இவங்களுக்குமே வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான கொடூரமான மனம் இருக்கிறவங்களா தான் மோஸ்ட்லி நிறைய பேர் எடுத்து போட்டிருந்தாங்க. அதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருப்பாங்க, அது வந்து பின்னாடி அவர் சொல்லியிருக்கிறாரு, அது வர்றப்ப பார்க்கலாம். பட் பொதுவாக வந்து ஒரு ஒரு கேம்புக்கு உள்ள எல்லாரும் வர்றப்பயே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து தரம் பிரிக்கிறாங்க, லெஃப்ட் ரைட்டு திரும்புங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து பிரித்து விட்டுறாங்க. இந்த பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, வரக்கூடிய ஆட்களில் யாரால எல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தோணுதோ அவங்க எல்லாரையும் தனியாக கேஸ் சாம்பர்ஸுக்கோ இல்லை கிரிமட்டோரியத்துக்கோ டைரெக்டாக அனுப்பி வச்சிடறாங்க. அவங்களுக்கு வேற என்ன தகுதி இருக்கு, இவர் ஒரு டாக்டர், ஆனால் இவர் டாக்டராக இருக்கிறது வந்து அங்கே முதல்ல உள்ளே போகிறப்ப அவர் டாக்டர்ன்ற தகுதியை வச்சு அவர் உள்ளே இருக்கலாமா இருக்கக்கூடாதான்றதை யாரும் டிட்டர்மின் பண்ணுறது கிடையாது. இவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேலைகள், பிரிசனர் வேலையை அவரை அந்த ஃபிசிக்கல் வேலையை பார்க்க முடியுமா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன் கேம்புக்குள்ளேயும் இந்த ஜூஸ் போன பிறகு அவங்களுடைய அத்தனை ஐடென்டிட்டியும் காணாமல் போயிடுது. அதாவது இவருக்கு விக்டர் ஃப்ராங்கல்னு ஒரு பேர் இருக்கலாம், ஆனால் இவருடைய பேர் வந்து அங்கே யாரும் வந்து எடுத்துக்க போகிறதில்ல. அவருடைய பேரை வச்சு யாருக்கும் அங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அவருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இன்னுமே அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அவருடைய அடையாளம் அந்த நம்பர் மட்டும்தான் அந்த கேம்ப்ல இருக்கிற வரைக்கும். ஸோ ஒவ்வொரு பிரசனருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு 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 அட்வான்டேஜ் என்னன்னா, உள்ள போறாள் வந்து என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா உள்ள போறப்பே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அவங்களோட பொசிஷன் உட்பட எல்லாத்தையுமே தூக்கிடுவாங்க. ஸோ உள்ள போறாள் வந்து விக்டர் ஃப்ராங்கல் ஒரு டாக்டர், ஆனா அவர் என்ன சொல்லலாம்னா, நான் ஒரு மத குருன்னு சொல்லலாம், இல்ல ஒண்ணுமே எழுத படிக்க தெரியாதவங்க உள்ள போய் டாக்டர்னு சொல்லலாம், யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. ஸோ வேணும்ன்றவங்க வேணும்ன்ற மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி எடுத்துக்கலான்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார், அவர் சொல்றாரு. அதே மாதிரி உள்ள போனதுமே இந்த பிரிசனர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய நம்பர்ஸை வந்து டேட்டூ பண்ணிடுறாங்க அவங்களுடைய ஸ்கின்ல. இது வந்து ஒரு சில அவங்களுடைய ட்ரௌசர் ஜாக்கெட் இல்லை கோட்லையும் வெளியில தெரியற மாதிரி அந்த நம்பர் வந்து தனியாக அதுக்கடுத்து போடணும். அங்கே உள்ள இருக்கக்கூடிய கார்ட்ஸுக்கு ஏதாவது வேணும்னா, யார்கிட்டயாவது ஏதாவது அட்ரஸ் பண்ணணும்னா அவங்க பேர் சொல்லியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, நம்பர் சொல்லி கத்துவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இவனால வேலை நடக்கணும், அவனுடைய பேர் என்ன ஏதுன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து இம்மெட்டீரியல். ஸோ இது இந்த ஹோல் பிளேஸ்லயுமே வந்து நம்பர் மட்டும்தான், வேற எதுவுமே உள்ள வந்து மேட்டர் கிடையாது ஜூஸ்க்கு. ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிசனர் வந்து ஒவ்வொரு கேம்ப் ஒரு கேம்ப் விட்டு கேம்ப் திடீர்னு வேலை மாறுறப்போ வேலை வர்றப்போ ஒரு கேம்ப்ல இருந்து இன்னொரு கேம்புக்கு மாறுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் மகா மோசமா இருக்கும், அது பின்னாடி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ யாரா இருந்தாங்கன்னாலுமே வாழ்றதுக்கான ஒரு ஆசையை சுத்தமா விட்டு போயிடும். இப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து மிராக்கிள்னாலையும் லக்கி சான்சஸ்னாலையும் மட்டும்தான் சர்வைவ் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுடைய திறமையால வந்து சர்வைவ் ஆனவங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சைக்காலஜி இருக்கும் அப்படின்றத வந்து அதுக்கடுத்து சொல்லியிருக்கிறார். இது என்னன்னா, உள்ள ஒருத்தன் வந்து சர்வைவ் ஆகணும்னா அதுக்கு தேவையான சைக்காலஜி ஒரு விதமான சயின்டிஃபிக் டிட்டாச்மெண்ட், அதாவது உள்ள என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு வந்து பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளை என்ன நடக்குது, ஃபெல்லோ பிரிசனர்ஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் மறந்து போயிடும். ஸோ எந்த என்ன என்ன நடந்தாலும் அதை வந்து பர்சனல் பயாஸோட எடுத்து பார்க்கறது, இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாம அது பாட்டுக்கு நடக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போறவங்க மட்டும்தான் அங்கே வந்து பொறுமையா வந்து காலந்தள முடிஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த புத்தகத்தை வந்து ஆரம்பிச்சு முத முதல்ல இந்த புத்தகத்தை எழுதினப்போ அவருடைய பேர்ல பதிக்கிற ஐடியா அவருக்கு கிடையாது. அனானிமஸாவோ இல்ல அவருடைய பிரிசன் நம்பரை மட்டுமோ வச்சாவோ அந்த புத்தகத்தை எழுதலாம்னு இருந்திருக்கிறாரு. ஏன்னா அப்படி எழுதணும்னா நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஓப்பனா எழுதலாம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா, இதுக்கு கிரெடிபிலிட்டி வேணும்னா நிச்சயமா வந்து சொந்த பேர்ல எழுதினா மட்டும்தான் அது நடக்கும், அதனால சொந்த பேர்லயே எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எழுது அதுக்கு பிறகு சொந்த பேரை பின்னாடிதான் போட்டாரு. ஆனா போட்டாலும் அந்த புத்தகத்துல அந்த 9 எழுதின மேனுஸ்கிரிப்ட்ல எதையுமே வந்து எடுக்கல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எவ்வளவு ஆத்தன்டிக்கா நான் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இதை பண்ணியிருக்கிறேன், இதுல இருந்து கான்ட்ரவர்ஷியலான விஷயம் எனக்கு தோணுனதோ இல்ல என்னைய பத்தியே டிகிரேடிங்கா இருக்கக்கூடிய விஷயங்களையோ நான் எதையுமே டெலிட் பண்ணல, இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தகத்துக்கு முக்கியம் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இந்த புத்தகத்துல வந்து அவர் எங்கேயுமே ஸ்பெசிஃபிக்கா டேக்அவேஸ்ன்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முழுக்க முழுக்க என்னோட லைஃப் ஈவெண்ட்டை சொல்றேன், அதை வந்து தியரியா கன்வெர்ட் பண்றதோ அதை எப்படி எடுத்துக்கணுன்றதோ மக்களுடைய விருப்பம், அதை அவங்களுக்கே நான் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த புத்தகத்தை வந்து சைக்காலஜி ஆஃப் பிரசன்ட் லைஃப் அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு வந்து ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்தது, இதெல்லாம் வந்து சைக்கோ பேத்தாலஜி ஆஃப் த மாசஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டை வந்து ஃபீல்டுக்கு போதுமான அளவுக்கு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல போதுமான அனக்டோட்ஸ் வந்து கொடுத்துருக்குது அதை அனலைஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து நிறைய பேர் டாக்டர் சயின்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க, ஆனா வந்தவங்க அத்தனை பேருக்கும் ரோடு போடுற வேலையோ ஒரு வாட்டர் பைப் லே பண்ற வேலையோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இவர் அந்த கேம்ப்ல ரொம்ப காலம் இருந்தாலும் அந்த கேம்போடைய கடைசி சில வாரங்களை தவிர மீதி எந்த நேரமும் அவருக்கு வந்து டாக்டர் வேலை கொடுக்கல. இதே மாதிரி மத்த ஆர்டினரி பிரிசனர்ஸ் பாக்குற மாதிரி தான் அவரும் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். இவர் வந்து அதிகபட்சமா பார்த்த வேலை என்னன்னா, ரயில்வே டிராக் போடுறதுக்காக தோன்றது, அந்த தண்டவாளம் எல்லாம் போட்டு வைக்கிறது, இந்த வேலை தான் வந்து அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சம்டைம்ஸ் ஒரு டனல் டிக் பண்றது, டனல் டிக் பண்றதுன்னா எப்படின்னா எந்த விதமான ஹெல்ப்பும் கிடையாம தனிப்பட்ட முறையில் அவரே உட்காந்து பண்ணணும். ஸோ இந்த கஷ்டமான வேலையை அவர் பார்த்ததுக்கு அவருக்கு கிடைச்ச ஊதியம் என்னன்னா, 1944 வருஷம் கிறிஸ்மஸ் அப்போ அவருக்கு ப்ரீமியம் கூப்பன்ஸ் கிடைச்சிருக்குது இந்த வேலையை பார்த்ததுனால. இந்த ப்ரீமியம் கூப்பன் வந்து என்னன்னா, அந்த வேலையை பார்த்தது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்முக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கிறவங்களை வந்து அடிமையெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து என்ன கொடுத்துருக்குதுன்னா, ஒவ்வொரு நாளும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 50 பைசா அந்த மாதிரியான ஒரு கணக்கில் அவங்களுக்கான ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரியான ஒரு கூப்பன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 50 பைசா கூப்பனை கொடுத்தா 6 சிகரெட் கிடைக்கலாம், அதுக்கு மேலே வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவருக்கு வந்து இந்த வேலையை ரொம்ப கஷ்டமான வேலையை அவர் பார்த்ததுனால இவருக்கு வந்து 12 சிகரெட் வாங்குற அளவுக்கான மதிப்புள்ள டோக்கன்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இதவே அவருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்குது உள்ள இருந்த சிச்சுவேஷனுக்கு. ஆனா இவர் வந்து சிகரெட் குடிக்கக்கூடிய ஆளா இல்லையான்றது தெரியல, பட் உள்ள இருந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு சிகரெட் தேவைப்படல. 12 சிகரெட்டுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணலாம்னா, 12 சூப் வாங்கிக்கலாம். இந்த சூப் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரு மனுஷன் பட்டினியால சாகாம இருக்கிறதுக்கு இந்த சூப் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஹெல்ப் பண்ணும். இது இதுல வந்து இந்த கேப்போஸ்னு ஒரு கேட்டகரி சொல்லியிருந்தேன் இல்லையா, உள்ள இருக்கக்கூடிய பிரிசனர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த கூப்பன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வீக்லி கூப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எந்த வேலையும் பார்த்தாலும் பார்க்காட்டாலும். ஸோ உள்ளுக்குள்ள வந்து ரெகுலராக சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாளுங்க அந்த கேப்போஸ் மட்டும்தான். வேற ஸ்பெசிஃபிக்காக உள்ள இருக்கக்கூடிய ஆளுங்களில் வந்து பிரிசனர்ஸில் வந்து ஒரு சிலர் ஃபோர்மேன் ஒரு வேர் ஹவுஸ்ல ஃபோர்மேனா இருக்கிறதோ இல்ல ஒர்க் ஷாப்ல வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரஸான வேலை பாக்குறதையோ வந்து ஒரு சிலர் மட்டும் பண்ணாங்க இந்த சிகரெட்டுக்காக. ஏன்னா அந்த வேலைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான கூப்பன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இது போக இந்த சிகரெட்டை என்ஜாய் பண்ண மத்த சிலர் யாருன்னு பார்த்தா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல சாக போறவங்க, அதாவது நம்ம உடம்புல எதுவுமே மிச்சம் இல்ல, நம்ம பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறவங்க, இனிமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல எதை பத்தியும் கவலைப்படல அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க வந்து சிகரெட்டை குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகலவே முடியாது. ஏன்னா அவங்களால நகலக்கூடிய சுச்சுவேஷன்ல கூட அவங்களுடைய பாடி இல்லை, அப்படிப்பட்ட ஆளுங்க கையில தான் அதுக்கு பிறகு சிகரெட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தகத்துல ஆரம்பிக்கிறப்போ வந்து உள்ள போவாங்க, உள்ள போறப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொசஷன்ஸையுமே வந்து எடுத்துட்டு தான் வருவாங்க. ஸோ இவர் முழுக்க முழுக்க இந்த இதில் வந்து இந்த ஹோல் எபிசோடையும் வந்து மூணு ஃபேஸாக பிரிப்பார். ஒருத்தன் வந்து ஒரு பிரிசனர் வந்து அவனை உள்ளே பிடிச்சிட்டு போனதுலேருந்து பின்னாடி அந்த முழுசாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு முழுசாக இன்கல்கேட் ஆகிற வரைக்கும் மொத்தம் மூணு விதமான ஃபேஸஸ் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். முதல் ஃபேஸ் வந்து அவன் உள்ள அட்மிட் ஆகிறப்போ இருக்கக்கூடியது. எப்போனா அந்த நேரத்தில் தான் அவனுக்கு வந்து ஒரு அந்த கேம்புடைய ரொட்டீன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக தெரிய வருது. அதுக்கு பிறகு அதாவது முத முதல்ல அவனை உள்ளே விடுறது, அதுக்கடுத்து ரெண்டாவது ஃபேஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ரொட்டீன்ஸ் என்னென்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரிய வர்றது. தேர்ட் ஃபேஸ் வந்து என்னென்னா அவன் ரிலீஸ் ஆன பிறகு வெளியில் வந்த பிறகு அவனுக்கு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி இல்லைன்னா மைண்ட் செட். முதல் ஃபேஸ் அதாவது அட்மிஷன் அப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் என்னென்னா அப்சல்யூட் ஷாக். என்ன நடந்திருக்குது என்ன ஏதுன்றது வந்து யாருக்குமே தெரியல. அவனை பிடிச்சி உள்ள இவங்களை பிடிச்சிட்டு போனப்ப என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்திரியால இருந்து ஒரு ட்ரெயின்ல வந்து இவங்க அத்தனை பேரையும் ஏத்திட்டு வந்திருக்கிறாங்க. ஏத்தினாது எந்தெந்த ஊருக்கோ போயிட்டு இருக்குது. போறப்ப திடீர்னு ஒரு இடத்துல ஆஸ்ட்விச் அப்படின்ற போர்டை எங்கேயோ பார்த்து எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கேதான் இது இருக்கிறதுலயே மகா மோசமான கேஸ் சேம்பர், கிரிமேட்டோரியம் இல்ல மொத்தமா அத்தனை பேரையும் வச்சு பண்ண நசக்கர் எல்லாமே அங்கேதான் நடந்திருந்தது. அதனால அதை பார்த்து நிறைய பேர் வந்து அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அழுதவங்க வந்து அப்புறம் அந்த இடத்துக்கு போகல வேற இடத்துக்கு மாறுச்சுன்னு சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் வந்திருக்குது. இப்படி போனவங்கள ஒரு இடத்துல இறக்கி வச்சு அந்த டோரை இவங்க போறவங்க எல்லாம் எப்படின்னா உட்கார்ந்துட்டு போறதுக்கோ பொறுமையா படுத்துட்டு போறதுக்கோ இடம்லாம் கிடையாது. எப்படி ஆடு மாடெல்லாம் எப்படி அடைச்சு வச்சு கொண்டு போவாங்களோ அது மாதிரி ரொம்ப நெருக்கத்துல வச்சுதான் யாராலையும் எங்கேயுமே நகல முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவங்களை கொண்டு போய் அங்கே போய் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட அவர் சொல்றது என்னன்னா ஒரு 1500 பேரை வந்து ஒரு சின்ன ஷெட்ல வந்து அடைச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரி கொண்டுட்டு போன ஆட்கள் எல்லாம் இறக்கி வைக்கிறது அந்த ஷெட்லோட மேக்சிமம் கெப்பாசிட்டி அவர் சொல்றது என்னன்னா 200 பேர் அதிகபட்சமான அந்த இடத்துல இருக்கலாம். அதுல 1500 பேரை கொண்டு போய் அடைச்சு வைக்கிறாங்க. அத்தனை பேருக்குமே வந்து கோல்டு இருக்கு, எல்லாருமே பசியில தான் இருக்காங்க. அவங்க பாக்குற வேலைக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு வந்து காலங்காலத்தால கொஞ்சமும் மதியம் கொஞ்சமும் கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்களால பசியாத்துற வேலையை கூட பார்க்க முடியாது. ரொம்ப சாதாரணமான அளவுக்கு பசியாத்துறது கூட அவங்களால பண்ண முடியாது. 4 நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது வந்து 5 ounce பீஸ் ஆஃப் பிரெட். ரொம்ப முக்கிய இதுல அடுத்து முக்கியமான விஷயம் வந்து அந்த சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியான அளவுலதான் கிடைச்சிட்டு இருந்தது. இது போக ஒரு சிலர் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்த பொறுத்து அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான சாப்பாடுகள் எல்லாம் ஒரு சிலர் கிடைச்சிட்டு இருந்தது. அதாவது ஒரு சில பிரிசனர்ஸ்க்கு வந்து லிக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க அன்லிமிட்டெட் குவான்டிட்டியில. யாருன்னா அந்த நாஜி படைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் தான் வந்து கேஸ் சேம்பர்லையும் கிரீமட்டோரியத்துலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை, இதை பார்க்கறது கால் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து லிக்கர் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலையில இருக்கிறவங்களுடைய ஒரு நகை முரண் என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து அவங்களே வந்து அந்த கேஸ் சேம்பர்ல வந்து போய் ஒரு நாள் இது இறந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கக்கூடியது. அவங்க இப்போதைக்கு அவங்க அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வேலை பாக்குறாங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சமா லிக்கர் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு மென்டாலிட்டி அவர் என்ன சொல்லுவார்னா அத்தனை பேரும் வந்து ஒரு விதமான இல்யூஷன்ல இருந்திருக்கிறாங்க அந்த கேம்ப்ல, கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல. இல்யூஷன் என்னன்னா எப்படி பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்மளை எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சிடலாம், நம்ம வந்து பொழைச்சிருக்கலாம், மற்றவங்க வேணா போவாங்க, நம்ம வந்து உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இல்யூஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்குது. இதை வந்து எதை வச்சு சொல்றாங்கன்னா இவர் உள்ள போய் இறங்கின அன்னைக்கு வந்து எல்லாரையும் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து அவர் காதல சொல்லியிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் ரைட் சைடு பிரிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து வேலைக்கு எடுக்க போறாங்க, யார் யாரெல்லாம் லெஃப்ட்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, இல்லைன்னா அவங்க வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க அவங்கள நேரம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்புக்கு கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட அவருடைய செலெக்ஷன் வர நேரத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் உள்ள வரக்கூடிய பிரிசனர்ஸுக்கான முதல் செலெக்ஷன், அதாவது முதல் தீர்ப்பு, அவங்க உசுரோட இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றதுக்காக. இதுல வந்து வரக்கூடிய ஆளுங்கள்ல இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு அவருடைய டிரான்ஸ்போர்ட்ல வந்த ஆளுகள்ல 90% பேருக்கு வந்து நேரம் கேஸ் சாம்பருக்கு தான் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த உள்ள வந்தது 100 பேர்னா அதுல வெறும் 10 பேர் மட்டும் வேலைக்கு எடுத்துட்டு மீதி 90 பேரையும் இமீடியட்டா எடுத்துட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இவங்க போனது எங்கேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அத்தனை பேரையும், அதாவது 90% பேரையும் கொல்றதுக்கான ஆளுங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேருக்கு நேரம் வந்து பாத் அப்படின்னு, அதாவது குளியல் அப்படின்னு எழுதியிருந்த ஒரு ரூமுக்குள்ளதான் வந்து அவங்களெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது குளியல்ன்ற பேர் வந்து பல யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல எழுதி அந்த இதுல வந்து ஒட்டி வச்சிருந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள கூட்டிட்டு போய் உள்ள போனதும் அத்தனை பேர் கையிலையும் ஒரு சோப்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுமே அதுக்கு பிறகு நடந்தது என்ன ஏது அப்படின்றத வந்து நிறைய நம்ம இது புத்தகங்கள்லயும் போட்டிருக்கிறாங்க, படமாவும் வந்திருக்கு, ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட், அது போல இன்னும் நிறைய படங்கள் அதெல்லாம் வந்திருக்குது. சோ அது என்ன ஏதுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்ல, நீங்க எங்க வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பேசிக்கலி என்ன நடந்ததுன்னா, உள்ள போனவங்களை வந்து தே ஆர் ப்ரூட்டலி மர்டர்ட், அவ்வளவுதான். அத்தனை பேரையும் உள்ள வச்சு பாத்னு எழுதியிருந்த அந்த இதுக்குள்ள வச்சுக்கிட்டு அத்தனை பேரையும் மாஸ் மர்டர் பண்ணிடுறாங்க. அப்ப இவரை வந்து முத நாள் உள்ள போன பிறகு அன்னைக்கு நைட் வந்து உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிரிசன் இன்மேட்ட வந்து கேட்கிறாரு, என் கூட வந்த என்னோட ஃப்ரெண்டு எங்க போனான்னு தெரியல, அவனை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த பிரிசன் இன்மேட் என்ன சொல்லியிருக்காருன்னா, தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு சிம்னியை காட்டி கை காட்டி சொல்லியிருக்கிறாரு, அது அங்க புகையா போய்கிட்டு இருக்குல்ல, அதுதான் அவனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, அத்தனை பேரையும் கொண்ணு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க அப்படின்றதுதான் மொதல் சிச்சுவேஷன். அதாவது உள்ள வந்த அன்னைக்கே 90 பேர் காலி நூத்துல. இதுக்கு பிறகு இவங்க எல்லாம் என்னன்னா, ஒரு வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் அத்தனை பேரையும் வச்சு டிஸ்இன்ஃபெக்ட் பண்றாங்க, உடம்புல எதுவும் கிருமிகள் இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்காக டிஸ்இன்ஃபெக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, அந்த நாஜி படையில இருந்து உள்ள வந்து ஒவ்வொருத்த இவங்ககிட்ட என்னென்ன இருக்கு என்ன ஏதுன்றத வந்து பார்த்துட்டு ஒரு பெரிய பிளாங்கெட் விரிச்சு இவங்க கையில இருக்கக்கூடிய அத்தனை பொருள், வாட்சு, ஜுவல்லரி அத்தனையும் வந்து உள்ள தூக்கி போட்டுறணும், கையில எதையுமே வச்சிருக்க கூடாது, வச்சிருந்தா வில் பி ப்ரூட்டலி அட்டாக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து எதையுமே வச்சுக்க முடியாது, அதாவது வெட்டிங் ரிங், மெடல் உட்பட எதையுமே வச்சுக்க முடியாது. அந்த நேரத்துல வந்து இவர் போய் கேட்டிருக்கிறாரு, அதாவது விக்டர் பிராங்கல் போய் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறதுக்கான ஐடியால இருந்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கிறாரு, ஒரு சயின்டிபிக் புக்கு உள்ள தூக்கிட்டு வரதுக்கு முன்னாடி. சோ அங்க போய் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு, இப்போ நான் இன்கேஸ் உயிரோட இங்க இருந்து வெளியில போனேன்னா இந்த மேனுஸ்கிரிப்ட புக்கா போடணும்னு நினைக்கிறேன், இந்த இதை மட்டும் நான் வந்து கையில வச்சுக்கலாமா, ஏன்னா என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே நான் பண்ண அத்தனை வேலையும் இதுலதான் இருக்குது, இதை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் கேம்புடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேதான் கிடைச்சது. அவன் நான் சொன்னதுமே வந்து பெரிய லெவல்ல சிரிச்சான், சிரிச்சுட்டு அப்படியே அதை தூக்கி ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசிட்டான், அந்த இதுக்குள்ள தூக்கி வீசிட்டான். அதாவது இந்த இடத்துல அவருக்கு அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன், அதாவது ஷாக், அவருக்கு என்னன்னா அவருடைய பழைய லைஃப் மொத்தமா ஒரே நேரத்துல காலி ஆயிருச்சு அந்த இடத்துல, இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு பிறகு வந்து இருந்த அத்தனை பொசிஷனையும் வாங்கின பிறகு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டிட்டாங்க. கலட்டிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, என்னன்னா 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பேன், அதாவது 2 நிமிஷம்ன்றது நான் என்னுடைய வாட்ச்ல வந்து நான் கவுண்ட் டவுன் வச்சிருவேன் 2 மினிட்ஸுக்கு, அந்த 2 நிமிஷத்துக்குள்ள முழுக்க முழுக்க உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அப்படியே உங்க காலில் ஷூவையும் ஒரு பெல்ட்டையும் தவிர வேற எதையுமே கையில வச்சுக்க கூடாது, இமீடியட்டா 2 நிமிஷத்துல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அத்தனை பேரும் அடிச்சு பிடிச்சு அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நிமிஷம் முடிஞ்ச பிறகு பயங்கரமா சத்தம் கேட்டிருக்கு, என்னன்னா இன்னும் எல்லாத்தையும் கலட்டி முடிக்காத ஆளுங்களுக்கு வந்து சாட்டை அடி கொடுத்துருக்காங்க அந்த நாஜி படையில இருக்கக்கூடிய ஆளுங்க. சோ இதெல்லாம் கலட்டி முடிச்ச பிறகு இப்ப இவங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லை, இவங்க கையில இருக்கக்கூடியது ஒரே ஒரு பெல்ட், அவருடைய கிளாஸ், அது மட்டும் தான், வேற எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. இதுக்கு பிறகு உள்ள போறப்ப அவங்க காலில் போட்டிருந்த ஷூ எல்லாம் உள்ள போனதும் நாஜி படையில இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, யார் யார் காலில எல்லாம் கொஞ்சம் நல்ல ஷூ இருக்கோ அத்தனை பேர்கிட்ட என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நல்ல ஷூ எல்லாம் புடுங்கிடுறாங்க. புடுங்கிட்டு ரொம்ப சுமாரானது, ஸ்ட்ராப் இல்லாதது, பிஞ்சு போனது, நஞ்சு போன ஷூவை மட்டும்தான் மிச்ச மீதி அவங்ககிட்ட வந்து கொடுத்துருக்காங்க போட சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப என்ன ஆச்சுன்னா, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்து நிறைய பேர் வந்து ஒரு விதமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவர் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க அத்தனை பேருக்கு என்ன தோணுதுன்னா, இனிமே நம்ம வாழ்க்கையில வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, நம்மகிட்ட இருக்கிறது நம்ம அந்த பாடி மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்ததும், இவங்களுக்கு இவங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிக்க சொல்றப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்ற மாதிரி. இது வந்து என்னன்னா, அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபினாமினா ஆஃப் பிரசன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு ரை சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கக்கூடியது. இப்ப அந்த இவங்க எல்லாம் கூட்டிட்டு போனது பாத்தீங்கன்னா, ரொம்ப கோல்டான பீரியட்ல, அந்த கோல்டான பீரியட்ல இவங்க பார்க்க வேண்டிய வேலை என்னன்னா, காலங்கார்த்தால வேகமா 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு ரோடு போடுறது, இது மாதிரியான ரொம்ப மோசமான ஒரு வேலை தான் இவங்க பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு இவங்க நைட்டு தூங்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, ஒரு பெட், அதாவது இந்த மல்டி டயர் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான பெட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாரும் தூங்குறதுக்கு. ஒவ்வொரு டியர்லயும் அதாவது 6.5 to 8 feet இருக்கக்கூடியதுல வந்து 9 ஆம்பளையாருங்க பழகணும். அந்த 6 to 9 to 8 feet இருக்கக்கூடியதுல வந்து 9 ஆம்பளையாளுக்கு படும். 9 பேருக்குமா சேர்த்து 2 பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. சோ இவங்க அத்தனை பேரும் ஆப்வியஸா 9 பேர் அதுல படுக்க முடியாது, சும்மா சைடுல ஒரு ஓரமா ஒதுங்கி மட்டும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த கோல்டுக்கும் கொஞ்சம் இதமா இருக்கட்டும்ன்ற மாதிரி அப்படியே உட்கார்ந்து தூங்குறாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இப்படி இருக்கிறப்ப யாருக்காவது தூக்கம் வருமா அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். ஆனா இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லயுமே அத்தனை பேரும் வந்து நல்லா தூங்குனாங்க. இத்தனைக்கு அவங்க தூங்குறத பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய தலை வந்து இன்னொருத்தரோட டிஸ்லொகேட்டட் ஆர்ம்ல தான் வந்து வச்சு படுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இருந்த இடத்துலயுமே நாங்க எங்களால தூங்க முடிஞ்சதா இங்க, ஏன்னா அந்த காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நாங்க பட்டது நரக வேதனை, நரகத்துல இருக்கிற மாதிரி இருந்தது. அட்லீஸ்ட் இந்த தூங்குற 4 மணி நேரமாவது கொஞ்சம் நிம்மதியா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நாங்க வந்து வெளியில வருவோம், அதனால அந்த நேரம் வந்து எங்களால நிம்மதியா தூங்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான மோசமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அவங்க போட்டிருக்கிற அதே சட்டையை தான் போடணும். அது முழுக்க முழுக்க சட்டையே இல்லைன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் அந்த சட்டையை அவங்க வந்து போட்டிருக்கணும். பல நாட்கள் வந்து அவங்களால குளிக்க முடியாது, லைட்டா தண்ணி எடுத்து கூட அதை இது பண்ண முடியாது. ஏன்னா குளிர் நேரத்துல அங்க இருக்கக்கூடிய வாட்டர் பைப் எல்லாமே வந்து உறைஞ்சு போயிடும். இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அங்க இருக்கக்கூடிய நிறைய பிரசன்டர்ஸ்க்கு வந்து இருந்திருக்குது. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து தாட் ஆஃப் சூசைடு வந்து நிறைய பேருக்கு வந்திருக்குது. நிறைய பேருக்கு பெர்மனண்டா இருந்துட்டே இருந்தது, ஒரு சிலருக்கு வந்து ஜஸ்ட் பிரீஃப் டைம் மட்டும்தான் வந்திருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு இது வருது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு நம்ம வந்து செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா, ஒரு விதமான பினாமினா இருந்தது. இந்த ஆளுங்களை எல்லாம் வச்சிருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல எல்லாம் அந்த பார்ப்டு வயர் வச்சு போட்டு வச்சிருப்பாங்க, உள்ள யாரும் போக கூடாதுன்ற மாதிரியான ஒரு இதுல. இது பாத்தீங்கன்னா, இது வந்து எலக்ட்ரிக்கலி சார்ஜ் தடுக்கவே கூடாது. ரொம்ப மோசமான தண்டனைகள் இருக்கு. உள்ள இருக்கக்கூடியவங்க வந்து அந்த ஷாக்ல இருக்கக்கூடியவங்க வந்து சாவை வந்து எப்பயுமே வந்து சாவை நினைச்சு பயப்படவே இல்லை, செத்தாலும் பரவாயில்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க வேணான்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. சோ இந்த மாதிரியான ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல உள்ள போனாளுங்களை எல்லாம் ரொம்ப நாளா உள்ள இருக்கக்கூடியவர் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி தேத்தியிருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது, இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா என்னென்ன வேலைதான் கொடுப்பாங்க, நம்மளால சமாளிச்சு பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய அந்த நாஜி படைகளுடைய மெடிக்கல் சீஃப் வந்து கொஞ்சம் நல்ல மனுஷன், உள்ள நம்ம டாக்டர்ஸ்ன்னு தோணுச்சுன்னா, நம்ம இருக்கிற ஆளுக்கெல்லாம் டாக்டர்ஸ்ன்னு தோணுச்சுன்னா, நம்மள வந்து பொதுவாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு நான் சொல்றத வந்து மறக்காம கேளுங்க, மறக்காம என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுனாலும் டெய்லி ஷேவ் பண்றதை விடாதீங்க. ஷேவ் பண்றதுக்கு பிளேடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, உடஞ்சு போன கிளாஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்தாவது நீங்க ஷேவ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடைசி பிரெட்டை தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக நீங்க பிளேடு வாங்கி ஷேவ் பண்ணணும்னாலும் தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஷேவிங் பண்ணா நீங்க பாக்குறதுக்கு வந்து எங்கா இருப்பீங்க, அதே மாதிரி உங்களுடைய முகமும் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியா தெரியும். நீங்க இங்க உயிரோட இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என்னன்னா நீங்க வேலை பாக்குறதுக்கு ஃபிட்டா இருக்கீங்கன்றது உங்க பாடியிலையும் காட்டணும், உங்களுடைய முகத்திலையும் காட்டணும். லைட்டா நீங்க வந்து லைட்டா காலை விந்தி விந்தி நடந்தீங்கன்னா கூட, இல்ல காலில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கூட, அத ஒரு நாஜியால் பார்த்தானா இம்மிடியட்டா அவங்கள கூட்டிட்டு போய் கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொன்னது இல்லாம அங்கிருந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறார், நீங்க யாரும் வந்து சாவை பத்தி பயப்பட வேண்டியது இல்லை, எக்ஸப்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரை காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா நீ ஒரே ஒரு ஆள் தான் வந்து இங்க இருக்கிற ஆட்கள்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற, உன்னை தவிர இங்க இருக்கிற வேற யாரும் வந்து சாவை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டதான் அவருக்கு பயமே வரல, அவர் அதை கேட்டுட்டு சிரிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நான்ததுனால சிரிச்சேன்னு கிடையாது, என்னோட சுச்சுவேஷன்ல இங்க யாரு இருந்தாங்கனாலும் யாரா இருந்தாங்கனாலும் சிரிக்க மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அன் அப்நார்மல் ரியாக்ஷன் டு அன் அப்நார்மல் சிச்சுவேஷன் இஸ் நார்மல் பிஹேவியர் அப்படின்னு அவர் சொல். ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலைக்கு ஒரு அசாதாரணமான ஒரு ரியாக்ஷன் வந்து நார்மலான பிஹேவியர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, சைக்கியாட்ரிஸ்டுமே பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க, இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த எப்பயுமே வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்குள்ளே போகிறவங்களுமே வந்து ஒரு அப்நார்மல் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அப்ஜெக்டிவாக வந்து ஜட்ஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இப்போ நார்மல் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் எப்பயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து புதுசா உள்ள வரக்கூடிய ஆளுங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒர்க் ஒன்று இருக்கு. யாரெல்லாம் புதுசா உள்ள வர்றாங்களோ அவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய லெட்ரின் எல்லாம் கிளீன் பண்ணணும், அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணணும், அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய சாக்கடையை வந்து சுத்தம் பண்ணணும். ஸோ யூஸ்வலா என்ன நடக்கும்னா, இந்த வேலையை பாக்குறப்ப வந்து அந்த மலமெல்லாம் வந்து கீழே கிடக்குற மலமெல்லாம் அவங்க மூஞ்சியில வந்து படும். அதை தூக்கிட்டு போறப்போ அப்படி படுறப்ப யாராவது மூஞ்சியை வந்து சுளிச்சாங்கன்னாவோ, இல்ல மூஞ்சில பட்ட மலத்தை வந்து கையை வச்சு வலிச்சு கீழே தள்ளி விடணும்னு நினைச்சாங்கன்னாவோ, அங்க இருக்கக்கூடிய கேப்போ என்ன பண்ணுவாராம், பெரிய கட்டையை வச்சு அடிப்பாராமா. இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து நார்மல் ரியாக்ஷன்ஸ்ன்றது வந்து பொதுவா இங்க வந்து எதிர்பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல யாராவது இருந்தாங்கன்னா மாதிரி சொல்லியிருக்கிறார். இது வந்து முதல் சுச்சுவேஷன், அதாவது ஷாக்ல இருக்கு. இதுல இருந்து செகண்ட் ஃபேஸுக்கு வரத போனான்னா, அவனுடைய சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, எதையும் பார்த்து வந்து அவன் கண்ணை வந்து எடுக்கவே மாட்டான். ஏன்னா அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து பிளண்ட் ஆயிருச்சு. என்ன நடந்தாலும் அதை வந்து பெருசா கண்டுக்காமலே பார்ப்பான். டிஸ்கஸ்ட், ஹாரர், பிட்டி, இது மாதிரியான இமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அதெல்லாம் மலங்கி போற அளவுக்கு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்திருந்திருக்கும். யாராவது ரொம்ப மோசமா அடிபட்டு கிடக்குறவங்களையோ, இறந்துகிட்டு இருக்கிறவங்களோ, இல்ல செத்து போனவங்களையோ பார்த்தா கூட, நம்ம நார்மலா ஒருத்தர் இறந்து போனா நமக்கு வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் கூட அங்க இருக்கிற யாருக்குமே வராது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நார்மலா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களும் பார்த்தோம்னா, திடீர்னு ரொம்ப மோசம், இந்த டைஃபாய்டு மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இறந்து போனவங்கெல்லாம் பார்த்தா, இறந்து போனவங்களை வந்து இவங்க சும்மா அப்படியே கேஷுவலா தூக்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அப்படியே தூக்கி வீசுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் உள்ள இருந்தது. அதே மாதிரி யாராவது இறந்து போய் கிடக்குறாங்கன்னா, அந்த ஆள் கிடக்குறப்போ ஒவ்வொரு பிரசனரா ஒவ்வொருத்தரும் வந்து இன்னும் அந்த உடம்புல வந்து கொஞ்சமா சூடு இருக்கும் லைட்டா. அப்படி ஒரு ஆள் ஜஸ்ட் செத்து போன ஒரு ஆள் இருக்கிறப்போ ஒவ்வொருத்தரா வந்து இறந்து போனால பாப்பாங்க. எதுக்குன்னா, செத்து போன ஆளுடைய பாக்கெட்ல ஏதாவது பொட்டேட்டோஸ் ஏதாவது இருக்கா சாப்பிடுறதுக்கு, இல்ல அந்த ஆள் செத்து போனவன் காலில் வந்து ஏதாவது உடன் ஷூஸ் இருக்கா, அதாவது அவன் காலில் போட்டிருக்கிற கேவலமான ஷூவை விட கொஞ்சம் பெட்டராவாத அந்த ஷூ இருக்கா அப்படின்னு பார்த்து, இருந்துச்சுன்னா அவனுடைய ஷூவை போட்டுட்டு அந்த இறந்து போன ஆளோட ஷூ எடுத்துக்கிறதுக்கு. இன்னொரு ஆள் என்ன பண்ணிருக்கிறான், அதே மாதிரியே உள்ள இருந்து அந்த கோட்டம் வந்து கட்டுற ஒரு ஸ்ட்ரிங் இறந்து போன ஆள் இருந்து எடுத்துருக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலா ஒரு ஆள் செத்து போனா இருக்கக்கூடிய ஒரு டிக்னிட்டி கூட அந்த இடத்துல வந்து கிடையாது. அதே மாதிரி பாடியை வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தூக்கிட்டு போறப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்படியே காலை பிடிச்சி அப்படியே ஒவ்வொரு காரிடார்ல வந்து அப்படியே பிடிச்சி தர தரன்னு அதை இழுத்துட்டு போறாங்க. போற இடத்துல பார்த்தோம்னா அந்த ரோடு ரொம்ப பம்பியா இருந்துச்சுனாலும் எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது, அப்படியே அதை தூக்கிட்டு போய் ஓப்பன் ஏர்ல வந்து பல்கா நிறைய பேர் இருக்கக்கூடிய மாசா நிறைய பேருக்கு இறந்து போய் கிடக்குற இடத்துல தூக்கி போடுறது தான் அவங்களுடைய வேலை. அங்கேயுமே வந்து இறந்து போனவங்களுக்கான மரியாதைன்றதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லேக் ஆஃப் இமோஷன்ன்றது வந்து ஒரு இமோஷனல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வந்து அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்குது அந்த இடத்துல, அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல. அதே மாதிரி இறந்து அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்க வந்து ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு ப்ரொவகேஷன் இருந்துச்சுனாலும் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு அடி விழுந்திருக்குது. ஒரு லைன்ல வரிசையா லைன்ல போய்கிட்டு இருக்கிறவங்க அந்த லைன்ல இருந்து லைட்டா மாறி போனாங்கன்னாலும் அந்த நாஜி படையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க கையில வச்சிருக்க குச்சியை வச்சு ரொம்ப மோசமா அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க மக்களை. அதே மாதிரி வேலை பாக்குற இடத்துடைய டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 2 degrees Fahrenheit. அதுல வந்து அவங்களுடைய வேலை என்னன்னா வாட்டர் பைப் போடுறது, அந்த கிரவுண்டா ஓபன் பண்ணி உடைக்கிறதே வந்து பண்ண முடியாது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு இந்த வேலையை இவர் வந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நின்று இருக்கிறாரு. உடனே அந்த நாஜி படைக்காரன் வந்து ரொம்ப மோசமா வந்து அவரை கெட்ட வார்த்தைகள் எல்லாம் திட்டிட்டு, இந்த வேலையை நீ ஒழுங்கா பாக்கலன்னா இன்னும் 2 நாள்ல நீ வந்து செத்தே போயிருவேன், இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு வேலையோட உருப்படியா பார்த்தது கிடையாது, கரெக்ட் தானே, நீ யாரு பண்ணியா இல்ல பிசினஸ் மேனா அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஸோ இவரை வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு, நான் ஒரு டாக்டர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரா அப்படின்னா என்ன, நிறைய மக்கள்கிட்ட இருந்து பணம் முழுங்குறதா அவனோட வேலையா அப்படின்னு கேட்டிருக்கிறான் அந்தாலு. அதுக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு, இல்ல நான் என்னுடைய முக்கால்வாசி வேலையை வந்து ஏழை மக்களுக்காக காசு வாங்கினா தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சொன்னதுக்கு அவன் ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அவர் அடிச்சு தூக்கி போட்டிருக்கான். அவன் என்னன்னு சொன்னான்னு கூட இவரால் ரிமெம்பர் இப்போ பண்ணி இப்போதைக்கு பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, அங்கே அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல எவ்வளோ மோசமாக சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாள் போக போக உள்ள தங்கியிருக்கிற ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டது போக எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் பாடியோடைய அவுட்டர் லேயர்ல வந்து சப்கியூட்டேனியஸ் ஃபேட் அப்படின்ற மாதிரி தேங்கி இருக்கும். இந்த கேம்ப்ல இவ்வளவு சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல, இவ்வளவு பிசிக்கலி டயரிங் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுடைய சப்கியூட்டேனியஸ் ஃபேட் வந்து மொத்தமா வந்து காணாம போயிடும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் வந்து வெறுமனே ஒரு எலும்புக்கூடு மேல கொஞ்சமா ஸ்கின் இவ்வளவு மட்டும்தான். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா உள்ள இருக்கக்கூடிய எங்களுடைய பாடி பார்ட்ஸ் எங்களுடைய பாடி அதுவா சாப்பிட ஆரம்பிக்குதுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கே தெரியுது, பாடியில வந்து எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் பாக்கி இல்லை. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல உள்ள இருக்கக்கூடிய ஆளு ஒவ்வொரு ஆளா சாக ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் உள்ள இருந்த எங்களுக்கு வந்து ஃபேர்லி அக்யூரேட்டா சொல்ல முடியும் என்னைக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு ஒருத்தன் தாங்குவான், அடுத்த ஆள் எப்ப இந்த கேம்ப்ல அடுத்து சாக போறாள் யாரு அப்படின்ற மாதிரி ஈஸியா எங்களால வந்து அப்சர்வ் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவங்களே வந்து எப்பயாவது பாக்குறப்ப வந்து என்ன தோணும்னா நம்ம வந்து எவ்வளவு குண்டா ஹெல்தியா இருந்தோம் இப்ப இவ்வளவு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குமே அப்படின்னு அவங்களே பார்த்து செல்ஃப் பிட்டியும் அப்பப்போ அடைஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க எல்லாருமே. இது வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து இந்த மாதிரியான ஒரு மோசமான சிச்சுவேஷன்லயுமே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான், கடவுளுடைய கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இருப்போம், ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து எப்படியாவது நம்மளை வந்து காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து எல்லாருமே இருக்க ஆரம்பிச்சாங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொழைக்கிறதுக்கு வந்து கடவுள் மேல மட்டும் நம்ம பாரத்தை போட்டுட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து ஒரு விதமான இறந்து போறதுமே வந்து அங்கே ஒரு விதமான நெகட்டிவ் ஹாப்பினஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா இறந்து போறதுன்றது ஃப்ரீடம் ஃப்ரம் சஃபரிங் இப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து அதை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கிற இடத்துல ஒருத்தன் வந்து அடுத்த பர்சனல் வெண்டட்டா ஜட்ஜ்மெண்ட் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாண்டி வர ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் என்ன ஒரு வேலை பார்த்தாலும் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணினான்னா அவன் எதுக்கு பண்றான்ற மாதிரி யாரும் ஜட்ஜ் பண்றதெல்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த நேரத்துல வந்து இவரை வந்து டாக்டருக்கான வேலைக்கு வந்து ஆள்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க, யாரெல்லாம் வர தயாரா இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ இவர் கை தூக்கி இருக்கிறாரு, நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த கேம்ப்ல வந்து டைஃபாய்டு பேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க, அதனால பாத்துக்க ஆள் இல்லை, அதனால நீங்க இங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து கையை தூக்கி இருக்காரு. ஏன்னா இவருக்கு என்ன தோணி இருக்குதுன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த கேம்ப்ல வந்து கூடிய சீக்கிரம் எல்லாரும் வந்து கூட்டிட்டு போய் கேஸ் சேம்பர்ல போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இவருக்கு வந்திருக்குது. ஸோ இவர் வந்து இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேலையை வாலண்டியர் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த இடத்துல இருந்து கிளம்பி போறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனாங்க இல்லையா, அவங்க அத்தனை பேருடைய கோட்டு எல்லாத்தையுமே வந்து விடாம எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஏதாவது பெட்டரான விஷயங்கள் இருந்ததுன்னா எடுத்துப்பாங்கன்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்க உள்ள இருக்கிறப்ப இவர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரூத்ஃபுல்லா மட்டும்தான் நான் பதில் சொன்னேன். என்னுடைய ஏஜ் என்னன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லியிருப்பேன். என்ன ப்ரொஃபஷன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர்னு சொல்லுவேனே தவிர, என்ன டாக்டர் என்ன ஏது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து எதையுமே நான் வந்து அவங்க யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை வந்து அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எந்த டெசிஷனும் நம்மளா எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கடவுள் மேல பாரத்தை போடுவோம், எது நடக்கணுமோ லெட் அஸ் கோ வித் த ஃப்ளோ, எது நடக்கணுமோ அது மாதிரி நடப்போம், நம்ம உயிரோட இருக்கணும்னு இருந்ததுன்னா இருப்போம், இல்லைன்னா வந்து சாகணும்னு இருந்ததுன்னா அந்த சாவை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒரு சிறுகதையை வந்து ஞாபகப்படுத்துவார். அந்த கதை என்னன்னா ஸ்டோரி ஆஃப் டெத்ன் தெஹ்ரான். ஸோ இந்த இந்த கதையில என்னன்னா, ஒரு ஆள் ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டு வந்திருக்கான். அவங்ககிட்ட போய் சாவு போய் சொல்லிச்சான், நான் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து உன்னை தெஹ்ரான்ல வந்து இன்னைக்கு இது நைட்டு நான் வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு வந்து சாவு வந்து அவர்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் போய் அந்த பிஸ்னஸ் மேன்ட்ட அழுதுருக்கான். அழுதுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த ஊர்ல இருக்க விரும்பலை, இன்னைக்கு நான் இப்போ இங்கேருந்து ஒரு பெரிய குதிரை எடுத்துட்டு கிளம்புனா இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் தெஹ்ரான் போயிடுவேன். தெஹ்ரான்றது வந்து இந்த ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஊர், அங்கே வந்து சாவால என்னை வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட கேட்கவும் அந்த பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு குதிரையும் கொடுத்துருக்கிறார். சர்வெண்ட் வந்து குதிரையில ஏறி நைட்டோட நைட்டா தெஹ்ரானுக்கு போயிருக்கான். ஆனா அங்கே போனப்ப பார்த்தா செத்து போயிட்டான். செத்ததும் டெத்தை பார்த்து அந்த மாஸ்டர் பிஸ்னஸ் மேன் கேட்டிருக்கிறாரு, எதுக்காக என்னுடைய சர்வெண்ட்டை வந்து நீ மிரட்டினா இல்லை பயமுறுத்தின அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அவனை பயமுறுத்தவெல்லாம் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட்டேன், ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து தெஹ்ரான்ல அவனை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அவன் என்ன இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம்தான் பட்டேன் அப்படின்னு அந்த கதை முடியுமா. ஸோ பேசிக்கலி இந்த கதையில சொல்ல வர்றதுன்னா, ஒருத்தன் இறந்து போகணும்னு இருந்ததுன்னா எந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த இறப்பை வந்து தடுக்க முடியாது, அதனால நானா எந்த ஆப்ஷனையும் எடுக்கணுன்ற மாதிரியான ஒரு ஐடியா நான் எடுக்க போறது கிடையாது, என்ன வருதோ வர்றத நான் அதாவது என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளோலயே நான் போக தயாரா இருக்கேன், தனியா நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த வார் முடிய போற நேரத்துல இந்த இந்த மாதிரியான தாட்ஸ் அவருக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த நேரத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, படைகள் வந்து எதிரி படைகள் வந்து ஹிட்லருடைய நாஜி படைகளை அடிச்சு நொறுக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போய் அங்க இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் வந்து உள்ள கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து ரிலீவ் பண்ணி வெளியில கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியில வந்த பிறகு என்னன்னா, அவங்க அத்தனை பேருக்குமான ஒரு மென்டாலிட்டி வந்து தேர்ட் ஃபேஸுக்கு வருது. தேர்ட் ஃபேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மேலேயே வந்து ஒரு விதமான கோபம் பதட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடியது. அதாவது இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து தே ஹவ் லாஸ்ட் த ஃபெய்த் இன் ஃபியூச்சர், அவனுடைய ஃபியூச்சர் வந்து டூம்டு அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். ஏன்னா அவனுடைய திருப்பி அவனுடைய சொந்த ஊருக்கு போய் பார்த்தா அவனுடைய வீடு இருக்கே தவிர வீட்டில் இருந்த ஆட்கள் யாருமே கிடையாது, சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸு அவன் போயிட்டு வந்த ஷாப்ஸ் எதுவுமே வந்து அங்கே கிடையாது, இது எல்லாமே காலி. ஸோ எப்ப வந்து ஒருத்தன் வந்து அவனுடைய ஃபியூச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து போகுதோ அது வந்து மகா மோசமான சிச்சுவேஷன். ஏன்னா ஒருத்தன் வந்து ஃபியூச்சர் மேல இருக்கிற நம்பிக்கையை முழுசா விடுறானோ அப்பயே அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அவர் சொல்லியிருக்கிறாரு. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, பிப்ரவரி 1945 அவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கிறாரு என்னன்னா, March 30th போல, அதாவது இது வந்து February 1945 நடக்கிறது, March 30th வந்து நம்மள இங்க இருந்து யாராவது விடுவிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு வந்து எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு அந்த ஆளு இவர்கிட்ட டாக்டர் விக்டர் ஃப்ராங்கல்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சொன்ன மனுஷன் வந்து ரொம்பவும் நம்பிக்கையோட தான் இருந்திருக்கிறாரு. 30th தாண்டிச்சு எதுவுமே நடக்கல, அவருடைய வாழ்க்கையில இருந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையும் உடனே இழந்துட்டாரு. இழந்த பிறகு என்னாச்சுன்னா, அவருடைய உடம்பு வந்து ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது, அப்படியே டைஃபாய்டில் அவர் இறந்து போயிட்டார். அடுத்த சில நாட்கள்லேயே வந்து அவர் இறந்து போயிட்டார். இதை சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஒரு காமன் ஃபினாமினா சொல்லியிருக்கிறாரு என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் டைம்ல நியூ இயர் டைம்ல வந்து நிறைய பேர் ஓகே இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், இந்த நியூ இயர்க்கு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிற ஆளுக்கு நிறைய இருக்குது. இந்த மாதிரி நினைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஸ்பெசிஃபிக்காக அந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஏன்னா அந்த டைம் எப்போ முடியுதோ அப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பிடிச்சி வைக்கிறதுக்கான நம்பிக்கைகள்ன்றது வந்து எதுவுமே கிடையாது, அத்தனையுமே காணாமல் போயிடுது. அதனால் அவங்க வாழ்கிறதுக்கான வில் இல்லாமல் போய் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோட் சொல்கிறாரு. என்னன்னா, ஹீ ஹூ ஹேஸ் அ வை டு லிவ் ஃபார் கேன் பேர் பேர் வித் ஆல்மோஸ்ட் எனி ஹவ். அதாவது எதுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு நம்ம வந்து எந்த வித எதுக்காக வாழணும் அப்படின்றத வந்து எப்போ நமக்கு ஒரு காரணம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த மோசமான விஷயங்களையும் பொறுத்துக்கிட்டு வாழ்றதுக்கான தைரியமும் பவரும் நமக்கு இருக்கும். எப்போ அந்த ஒய், அதாவது இதுக்கு பிறகு நம்ம எதுக்கு வாழணுன்ற சிச்சுவேஷன் எப்போ வருதோ அப்போ ஒரு மனுஷன் வந்து சர்வை பண்ணவே முடியாது, வாழ்றதுக்கான வாய்ப்புகள் மொத்தமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு பிறகு கண்டினியூவாக கொடுத்துருப்பாரு. இந்த எக்ஸாம்பிள்ஸில் நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த ப்ரெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரெண்டாவது சாப்டருக்கு போகிறேன். சாப்டர் டூவில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ தெரப்பி அப்படின்றது என்னன்றதை வந்து சொல்லியிருப்பாரு. ரொம்ப சுருக்கமாக மட்டும் பார்த்துட்டு நேரம் நம்ம வந்து விவாதத்துக்கு போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த லோகோ தெரப்பின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. லோகோ தெரப்பி அப்படி இருக்கிறப்ப வந்து இவர் கேட்டிருக்கிறாரு அந்த ஆள்கிட்ட, லோகோ தெரப்பி வந்து சைக்கோ அனாலிசிஸ் கிடையாது, அதுக்கு டிஃப்ரெண்டான விஷயம்னு சொல்கிறப்போ அவங்க கேட்டிருக்கிறாங்க சைக்கோ அனாலிசிஸ்க்கும் லோகோ தெரப்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ இவர் வந்து அதுக்கு எதிர்கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு. ஒரே சென்டென்ஸில் உங்களால் சைக்கோ அனாலிசிஸ்னால் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொன்ன பதில் இதுதான். சைக்கோ அனாலிசிஸ் பண்ணுறப்போ ஒரு பேஷண்ட் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு நம்மகிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சொல்றதுக்கே யோசிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ரொம்ப அடிமனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்றது தான் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு அந்தாலும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு விக்டர் ஃப்ரங்கல் சொன்னது என்னன்னா, அப்போ லோகோ தெரப்பின்றது என்னன்னா ஒரு பேஷண்ட் படுக்க வேண்டியதில் உட்கார்ந்துக்கிட்டே கேட்கணும். அந்தாலும் வந்து என்ன கேட்கணும்னா, கேட்கறதுக்கு வந்து டிஸ்அக்ரி பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் அவர் கேட்கறதான் வந்து லோகோ தெரப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதாவது லோகோ தெரப்பின்றது வந்து லெஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் அண்ட் லெஸ் இன்ட்ரோஸ்பெக்டிவ். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும், நம்ம எப்படிப்பட்டாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாஸ்ட்ல என்ன பண்ணோம், அதையெல்லாம் பார்க்காம லோகோ தெரப்பின்றது வந்து ஃபியூச்சரை மட்டும்தான் பார்க்கும். ஃபியூச்சர்ன்றது என்னன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீனிங் என்ன, அதாவது அவனுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக கொண்டு போகிறதுக்கு என்ன விதமான காரணம் இருக்குது அப்படின்றத பார்க்கறது மட்டும்தான் லோகோ தெரப்பியோட முக்கியமான வேலை. லோகோஸ்ன்றதுனா, லோகோஸ்ன்ற க்ரீக் வேர்டோடைய மீனிங் வந்து என்ன, அர்த்தம் வந்து மீனிங்ன்றது தான். ஸோ மீனிங்ஃபுல் தெரப்பி இல்லையா, மீனிங் கண்டுபிடிக்கிற தெரப்பின்றது தான் இந்த லோகோ தெரப்பின்றது. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஒரு மனுஷனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எதுக்கு இருக்கு, அவனுடைய லைஃப் இருக்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற ரெண்டையும் வந்து பார்க்கறது தான் இதோட முக்கியமான கட்டம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இந்த லோகோ தெரப்பின்றதுடைய நட்சல் என்னன்னா வில் டு மீனிங். அதாவது இந்த லோகோ தெரப்பின்றது வந்து தேர்ட் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி, தேர்ட் வியன்னி ஸ்கூல் ஆஃப் சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல் ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருந்த வில் டு பிளஷர், அதுக்கு பிறகு ஆட்லர் சொன்ன வில் டு பவர். ஸோ முதல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வில் டு பிளஷர்ன்றது என்னன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கான பாதை என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருந்தாரு அவருடைய சைக்கோ அனாலிசிஸ்ல, அது வந்து வில் டு பிளஷர். அதே நேரத்தில் ஆல்டருடைய சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில் டு பவர், அதாவது சுப்பீரியாரிட்டி, நம்ம வந்து சுப்பீரியாரிட்டி எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்றத தேடி போறது தான் வந்து வில் டு பவர்ன்ற சைக்காலஜி. வேரஸ் லோகோ தெரப்பின்றது பார்த்தீங்கன்னா வில் டு மீனிங், நம்மளுடைய அந்த அர்த்தம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த லோகோ தெரப்பியுடைய முக்கியமான சென்ட்ரல் டெனட். அது அதை வச்சுதான் முழுக்க முழுக்க அந்த பின்னாடி வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதை வச்சுதான் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. எப்படின்னா, ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஒரு அம்மா வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கும், ஒரு குழந்தை கொஞ்சம் ஹெல்த்தியான குழந்தை, இன்னொரு குழந்தை வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கொஞ்சம் பிசிக்கலி சேலஞ்சு. திடீர்னு பார்த்தோம்னா அந்த நார்மலா இருந்த சைல்டு வந்து இறந்து போயிடும். ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஷீ இஸ் லெஃப்ட் வித் தி பிசிக்கலி சேலஞ்ச் சைல்டு. அப்ப வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்க என்ன பண்றாங்கன்னா சூசைட் அட்டம் பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த பையன் தான் வந்து அவங்களையும் தடுத்து கவுன்சிலிங்க்கு இங்க கூட்டிட்டு வர்றான். சோ இங்க வர்றப்போ வந்து இவர் அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏமா நீங்க வந்து சூசைடுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்சியல் வேக்யூம் அவங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது இதுக்கு பிறகு நான் எதுக்கு இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில வந்து மேற்கொண்டு எதுவுமே இல்லை, இந்த பையன் மட்டும்தான் இருக்கிறான், இவனை வச்சுக்கிட்டு நான் வந்து எப்படி காலம் தள்ளுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்க சொல்றப்போ இவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மாட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு இப்ப என்ன வயசு அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கிறப்போ சொல்றாங்க எனக்கு வயசு 80 இது 30 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இப்போ உங்க வயசு 80 நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கையில வந்து எல்லா விதமான கம்ஃபர்ட்டும் இருந்துச்சு, காசு பணம் எல்லாம் இருந்துச்சு, நினைச்ச நேரம் டாக்டரை பார்க்கறதுக்கான வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்துச்சு, ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கு குழந்தையே இல்லை, 80வது வயசுல நீங்க டெத் பெட்ல இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்ப நீங்க பார்த்து என்ன நினைப்பீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருக்காரு. கேட்டப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல கணவர் கிடைச்சாரு, நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் இருந்தது, ஆனா கடைசி வரைக்கும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை, ரொம்ப மோசமா தான் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த அம்மாட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய லைஃபோட மீனிங்ன்றது வந்து இந்த பையன் இருக்கிறாரு, அந்த பையனுடைய உங்களுடைய மிச்ச வாழ்க்கையை வந்து எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா கொண்டுட்டு போறதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு பர்பஸ் இருந்ததுன்னா வாழ்க்கை வந்து மோசமா அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் வேக்யூம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் கொடுக்குறாரு. இதுதான் நம்ம நிறைய பேருக்கு டெப்ரெஷன் சொல்றவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து இப்ப இல்ல, அவர் 1945 இல்ல 1980 இந்த புத்தக இந்த ஸ்பெசிபிக் சாப்டர் எழுதுறப்பயுமே இது வந்து ரொம்ப ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஃபெனாமினாவ தான் இருந்திருக்குது. சோ எப்ப வந்து ஒரு மனுஷன் வந்து நம்ம என்ன பண்றோம்ன்றது வந்து தெரியாம இருக்குது, இல்ல நம்மளுடைய நம்மளுடைய அடுத்த கட்ட எண்ணம் கோல் என்ன அப்படின்றத பத்தி வந்து தெரியாம இருக்கிறது எப்ப வரும்னா, இட் வில் ஹேப்பன் இன் அ ஸ்டேட் ஆஃப் போர்டம். எது என்ன பண்றோம்ன்றது தெரியாம ரொம்ப போர் அடிச்சு போய் நம்ம உட்கார்ந்து இருக்கிறப்பதான் பொதுவா வந்து இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும். நிறைய பேர் சைக்காட்ரிஸ்ட் வர்றவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போர்டம்னால வர்றவங்க தான் ரொம்ப அதிகமாக தவிர வேற எந்த கண்டிஷனால வர்றவங்களோட போர்டம் இருக்கிறவங்க தான் நம்ம ரொம்ப அதிகமாக வருவாங்க. இன்னும் சொல்ல போனா சண்டே நியூரோசிஸ்னு ஒரு ஒரு ஸ்பெசிபிக் ஃபினாமினா இருக்கு. இது என்னன்னா வாரம் முழுக்க வேலையை பார்த்துட்டு சண்டே வந்து நாள் முழுக்க வெட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து இந்த சண்டே இந்த சண்டே நியூரோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சில கேசஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய ஒரு சில ஸ்பெசிஃபிக் கேசஸோடைய சூசைடு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நடக்கிறது இந்த சண்டேலையோ இல்லை வீக்கெண்ட்லையோ தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எகெயின் நான் மேபி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இது இது இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒத்து போகுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு எந்த அளவுக்கு அது கரெக்டு என்ன ஏதுன்றது எனக்கு தெரியல, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அது இருக்குது இல்லைன்றது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் வேக்யூம் இருக்கிறப்போ தான் மீனிங் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மீனிங் ஆஃப் லைஃப்ன்றது வந்து பொதுவாக இந்த கேம்பஸில் 5000 பேர் இருக்காங்கன்னா 5000 பேருக்கும் ஒரு மீனிங் ஆஃப் லைஃப் நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மீனிங் ஆஃப் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரோடதும் கஸ்டமைஸ்ட் இண்டிவிஜுவலைஸ்ட், அவங்க ஒருத்தரால் மட்டும்தான் பார்க்க முடியும் அல்ல அவங்க ஒருத்தரால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியானது தான் ஒவ்வொருத்தருடைய மீனிங் ஆஃப் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து அவருடைய குழந்தைய நல்லபடியாக வளர்த்து நல்ல படிக்க வச்சு நல்ல இடத்துல வந்து வேலை பார்க்க வச்சு இல்லைன்னா ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்துள்ள மனுஷனா மாத்துறதுன்றது அவங்களுடைய லைஃபோட மீனிங்கா இருக்கலாம். அது நடக்க 25-30 வருஷம் ஆகலாம், ஆனா அந்த ஒரு கோல் போதும், அதை வச்சு அவங்க வந்து அந்த 30 வருஷமும் அவங்களுடைய வெல்பீயிங்கை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் செஞ்சு வைக்கணுமோ அத்தனையும் வந்து அவங்க செஞ்சு வச்சு சக்சஸ்ஃபுல்லா அவங்களை கொண்டு வர்றதுக்கு தேவையான உந்துதல் எல்லாத்தையுமே அந்த ஒரு பர்டிகுலர் பர்பஸ் இல்ல மீனிங் மட்டுமே கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இதுல வந்து இந்த லோகோ தெரப்பின்றத வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எப்படி வந்து பண்ணலாம், அதாவது எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதோட நம்ம இந்த புத்தகத்தை பத்தின ரிவ்யூ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, the wish is father to the thought, the fear is mother to the event அப்படினு சொல்லிருக்கிறார். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயம் இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறது வந்து நம்மளுடைய தாட்டுக்கான ஃபாதரா இருக்கலாம், ஆனா நம்மளுடைய ஃபியர், ஆக்சுவலா நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய ஃபியர் தான் வந்து த மதர் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து எப்படி கியூர் பண்ணலாம்னா, ஹைப்பர் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு சிலருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்துல வந்து போய் பேசுறதுன்றது வந்து ரொம்பவும் பயமா பயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயோ இத்தனை பேர் முன்னாடி நம்ம பேச போறோம், அங்க போய் வளரவே கூடாது, தைரியமா ஸ்ட்ராங்கா போல்டா பேசிட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் விஷ். விஷ் இஸ் த ஃபாதர் டு த தாட். ஆனா இந்த விஷ் இருக்கிறப்போ அதோட சேர்ந்து நமக்கு வரக்கூடிய ஃபியர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன நம்ம இன்கேஸ் இதை ஒழுங்கா பண்ணாம போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஃபியர் தான் வந்து மதர் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதாவது நம்மளுடைய விஷ் வந்து தாட்டை கிரியேட் பண்ணுச்சுனாலுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபியர் தான் கடைசியா ஈவெண்டா மாறும். ஸோ ஐயோ இந்த மாதிரி நம்ம பண்ணிடுவோமே நினைச்சிட்டு ஒரு விஷயம் பண்றப்போ அங்க போய் நம்ம சொதப்ப தான் போறோம், மேடையில ஏறி ஒழுங்கா நம்ம பண்ண போறதில்ல, பயந்துதான் நிக்க போறோம் அங்க. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து இந்த பாராடாக்சிக்கல் இன்டென்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வச்சு ட்ரீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கை காலெல்லாம் வந்து ரொம்ப வேர்க்கும். ஏதாவது இன்டென்ஸான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணோம்னா அதிகமா வேர்க்கும். அப்போ வந்து இதுல ஒரு கியூரியஸ் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருகிட்டயாவது வந்து போய் நிக்கிறப்ப நம்ம கை வேர்க்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த இடத்துல நமக்கு கை வந்து ரொம்ப ஜாஸ்தியா வேர்க்க ஆரம்பிக்கும். இதே நேரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல யார்கிட்டயாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொல்லுவோம், எனக்கு வந்து சும்மாவே நின்னாலே எனக்கு கை வேர்க்கும், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காட்டுவோம். அந்த மாதிரியான நேரத்துல பாத்தீங்கன்னா கை வேர்க்கவே வேர்க்காது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு கையில வந்து நிறைய வேர்க்கணும், வேர்க்கறது அடுத்த ஆளுக்கு நம்ம காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம நினைச்சோம்னா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் கொடுக்குறாரு. எந்த ஒரு விஷயத்துலயுமே, எந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மேடையில போய் பேசுறப்ப நான் அந்த மேடையில போய் இன்னைக்கு தப்பு தப்பா பேசி சிதப்பி வச்சு இந்த அத்தனை பேரையும் சிரிக்க வைக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே போய் அந்த விஷயத்த வந்து ஃபியரோட பெருசா நம்ம வச்சுட்டு போனோம்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து சமாளிச்சு நல்லபடியா பேசலாம் வரலாம். இது மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிசிக்கல் ப்ராப்ளம்ஸையும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனிங் த மைண்ட் மூலமா சரி பண்ணலாம். இதுதான் வந்து லோகோ தெரப்பியோட பேசிக் டெனட் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறார். இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் புத்தகத்துல இருக்குது, பட் நேரம் கருதி இதோட நம்ம அந்த விஷயத்த சொன்னதை நிறுத்திக்கலாம். மேற்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நம்ம டிஸ்கஷனை வந்து முடிச்சுக்கலாம். நன்றி.
எப்பயும் போல உங்களோட நேரேட்டிவ் வந்து வேற லெவல்ல இருந்தது. அந்த இந்த புத்தகம் வந்து மொத வந்து நான் ஒரு நாசி கேம்ப்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி மட்டும் நான் இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த லோகோ தெரப்பி அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. ஈவன் இந்த சண்டே வந்து இந்த சண்டே நியூராசிஸ் அது இங்கே கேட்டீங்களா, இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது சண்டேல வருதோ இல்லையோ, பட் ரொம்ப நேரத்தில் ரொம்ப பேருக்கு வந்திருக்கு. இல்லை நானும் ஒருத்தன். இப்போ ரீசண்டாக கூட ஒரு டிப்ரெஷன் டாக் வந்து அட்டன் பண்ணேன், ஐஏஎஸ்லேருந்து கோர்ஸ் பண்ணாங்க. ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு. அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ் எல்லாருக்கும் தான் இருக்குது அப்படின்ட்டு
சொல்றாரு.
ஒரு ஒன்னு நான் சொல்லணும்னு எதிர்ப்பு நினைச்சது என்னன்னா, எலான் மஸ்க் கூட எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ் வந்தது. பட் எலான் மஸ்க் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஹிட்ச் ஹைக்கர் கைட் டு கேலக்சி அப்படின்ற ஒரு நாவல், ஸோ அது ஒரு சீரீஸ். ஸோ அது அது படிச்சு அது அப்போ அது படித்தனால தான் அந்த ஒரு நம்ம மார்ஸுக்கு போகணும், அந்த ஒரு மல்டி பிளானட்டரி பீயிங்காக நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு ஒரு ட்ரீம் கிடச்சது. ஸோ அதுதான் அவரோட எலான் மஸ்கோட மீனிங். ஸோ அதுதான் வந்து ட்ரைவ் பண்ணது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு மீனிங் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும், நம்ம வச்சுக்கணும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இந்த ஆத்தர் சொல்ல வர அந்த லோக தெரப்பியில் சொல்ல வர்றது அதுதான் நினைக்கிறேன்.
நிச்சயமா சரவணன், இன்னொன்னு நீங்க உங்களுக்கு அந்த தாட் வந்ததுன்னு சொன்னப்போ நான் சிரிச்சதுக்கு காரணம் அது கேலி பண்ற விஷயம் இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒருத்தர் ரெண்டு பேருக்குல, நீங்க சொன்ன மாதிரி எலான் மஸ்க் வந்த மாதிரி இது வராத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிலருக்கு வந்து ஷார்ட்டா ஒரு பிரீஃப் மோமெண்ட்ல வந்துட்டு போயிருக்கும், ஒரு சிலருக்கு லாங் லாஸ்டிங்கா அது இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு தாட் வராம போன ஆளுங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளுங்களா தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னு வர்றப்பயே இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணுமா, இந்த இதெல்லாம் கடந்து நம்ம சஃபர் ஆகணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து நாட் யூனிக் டு ஒன் பர்சன். அதுவும் போக ஒரு இன்னொரு அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல ஒருத்தர் வந்து உட்கார்றப்போ அவங்க மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சொசைட்டியோட எதிர்பார்ப்புகள்ன்றது ஒரு பக்கம், அவங்களே அவங்க மேல வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள்ன்றது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம். அது ரெண்டும் சேர்ந்து ஒரு மனுஷனை வந்து நிச்சயமா ரொம்ப அதிகமா அழுத்ததான் செய்யும். அப்படி இருக்கிறப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் வரலைன்றது ப்ராப்ளம் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ல வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ரேங்க் எடுத்தவங்க, ஏதோ கோல்டு மெடல் வாங்கினவங்களா இருப்பாங்க, இல்ல அவங்களுடைய லைஃப்ல வந்து சிங்கிள் டிஜிட் ரேங்க்கு கீழே போனவங்களாவே இருந்திருக்க மாட்டாங்க. டபுள் டிஜிட் ரேங்க் ஒரு காலத்திலயே வாங்கின ஆளுக்களாவே இருந்திருக்க மாட்டாங்க. ஆறு மாசம் ஒரு ரிசல்ட் வரல, ஒரு வருஷம் ஒரு ரிசல்ட் வரலன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவங்களோட லைஃப்ல ஹேண்டில் பண்ண விஷயமாவே இருந்திருக்காது. இங்கதான் முதல் முறையா அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்க லைஃப்ல இது வரைக்கும் நான் தோல்வியவே பார்த்தது இல்லை, இங்கதான் பாக்குறன்ற பட்சத்துல என் மேலேயே எனக்கு ஒரு டவுட் வருது, நான் இதெல்லாம் பண்ணலாமா, நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேனா, நான் வந்து இதுக்கு ஒருத்தான் ஆகா, இந்த மாதிரியான கேள்வி ஒருத்தருக்கு ஒன்னு மாத்தி ஒன்னு போட்டு அழுத்தி இது மாதிரியான விஷயங்களே நிறைய பேரை வந்து தப்பான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு கட்டத்துக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து விட்டுட்டு வெளியில வரணும்னா நீங்க சொன்ன மாதிரி சரியான ஆளுங்கிட்ட கவுன்சிலிங் போகணும், இல்ல இந்த மாதிரியான நம்ம மீனிங் ஆஃப் லைஃப்ன்றது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட பார்த்து இதுல ரிசல்ட் வரணும்ன்றது நம்மளுடைய மீனிங் ஆஃப் லைஃப் இல்ல அப்படின்றது எப்போ ஒருத்தருக்கு தெரிஞ்சு நம்மளுடைய இந்த ஹையர் பர்பஸ் என்ன, உண்மையிலேயே நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் எப்போ வருதோ அப்ப இந்த டிப்ரெஷன் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து சரியா அட்ரஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அகைன் நான் அதுல எக்ஸ்பர்ட் கிடையாது, ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் அது, அவ்வளவுதான்.
கரெக்ட் தான், இல்லை எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் யாருக்கும் தேவையில்லை. இப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி இந்த டிப்ரெஷன், இந்த மீனிங் எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ், அப்புறம் செல்ஃப் டவுட் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் தேவையில்லை. ஏன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து எல்லாருக்குமே ஏற்கனவே கூகுள் இருக்கிறதா அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பியர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு எது சொல்யூஷனாக இருந்ததோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப வேல்யூபுளாக கன்சிடர் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் நான் பண்ணுறேன். இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன், இதே இதில் இந்த ஸ்டோயிசிசம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபி ஒன்று இருக்குது. ஸோ யூரோப்பில் வந்து மார்க்கஸ் அரேலியஸ் அப்படின்ட்டு ஒரு அந்த சீசரோட அப்பா நினைக்கிறேன், கிங்கு. ஸோ அவர் வந்து ஆரம்பித்து வச்சது. அது என்னன்னா அதுல ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது என்னன்னா, இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் நீங்க பண்றீங்க அப்படின்னா, இது அட்வர்சிட்டி மெடிடேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது எப்படின்னா, நீ இப்ப நான் பண்ற வேலை இல்ல என்னென்னலாம் பிரச்சனை வரலாமோ, எந்தெந்த எல்லா பிரச்சனையும் நடந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு யோசிக்கணும். ஸோ இது ஃபெயிலா போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன். இப்ப நான் வந்து யோசிப்பேன், ஸோ பிஹெச்டி நான் பண்றேன், ரிசல்ட் வரல, இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷம் வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இல்லைனா காம்பிரி எக்ஸாமில் ஃபெயிலாக போயிட்டா நான் என்ன பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் யோசிக்கிறப்ப நான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி ரிசல்ட்டு வரல அப்படின்னா ரிசல்ட் வரல அப்படின்றத வச்சு நம்ம ஒரு தீசி செலுத்தலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிஹெச்டி முடிக்கலாம். ஸோ பிஹெச்டி முடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவேன். ஸோ முடிக்க முடியல அப்படின்னா இப்போதைக்கு ஐஏசி விட்டு வெளியில் வரத்துனா நான் எப்படி வேலை வாங்குவேன். ஸோ இப்போ எனக்கு எங்கிட்ட அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, இல்லை வேலை செய்கிறதுக்காக என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும் அது எங்கிட்ட இருக்குதா, அதுக்கு நம்ம சைடில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் பிஹெச்டி அந்த ஒர்க்கு நிப்பாட்டிட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கணும், சைடில் வந்து இந்த ஐஏசியோட தயவு இல்லாமே என்னால் சைடில் வாழ முடியும், அந்த ஒரு இண்டிபெண்டன்சி வந்து வளர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான டிசிஷன்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் டைரெக்டாக ரிலேட் ஆகலைனாலும் ஒரு இதில் வந்து இந்த லோகோ தெரப்பியோட கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு நினைக்கிறேன்.
நிச்சயமா நீங்க சொல்றது அந்த ஸ்டாய்க் பிரின்சிபல் இல்லைன்னா அந்த ஸ்டாய்க் சிஸ்டம் அது சம்பந்தமானதுல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கனெக்டடாதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுல முழுக்க முழுக்க அவர் சொல்றது என்னன்னா, யாரா இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சுத்தி சுத்தி நம்மளுடைய அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நம்மளுடைய மீனிங் ஆஃப் லைஃப் என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்றதான் அவர் சுத்தி சுத்தி இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அந்த அனெக்டோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நான் இன்ஃபேக்ட் நிறைய குறைச்சிட்டேன் பேசணும்னு நினைச்சதுல. காரணம் வந்து என்னன்னா, ஏற்கனவே நேரம் ரொம்ப கம்மியா இருந்தது. இருந்தாலும் சில விஷயங்கள் சொன்னது எதுக்குன்னா, இதெல்லாம் வந்து ஒரு கிரிம் ரிமைண்டர் ஆஃப் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி நம்ம படிக்கிறது எதுக்குன்னா, அதை படிச்சுட்டு அப்படியே அங்கே நடந்த கொடுமைகள் எல்லாம் அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்றது கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆள் இந்த மாதிரியான மோசமான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆள் பண்ணியிருக்கிறான், தயவு செஞ்சு நீங்க பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த பர்டிகுலர் செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து மோசமானவங்க, இவங்களால வந்து இவங்களை எல்லாம் காலி பண்ணோம்னா தான் நம்ம சுப்பீரியர் ரேஸ் ஆகலாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருத்தன் சொல்றான்னா, முதல்ல அப்படிப்பட்ட ஆளு கடைசியில எங்க கொண்டுட்டு போய் விடுவான் அப்படின்றதுக்கு, இல்ல அப்படி போறப்ப மனித தன்மை எவ்வளவு மோசமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்றதுக்காக தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்ல வேண்டியிருந்தது. ஏன்னா நம்ம இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இல்ல இந்த ரிசல்ட் வராம இருக்கிறது ரொம்ப பெரிய டார்ச்சர்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சில இடங்கள்ல. இல்ல நினைச்ச நேரம் ப்ரொமோஷன் வரலன்றது ஒரு டார்ச்சரா நினைக்கிற ஆளுக்க இருக்காங்க. நினைச்ச கம்பெனில வேலை கிடைக்கலன்றத வந்து ஒரு மகா மோசமான விஷயமா நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா, இல்ல இது மாதிரி மோசமான விஷயங்கள் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சாதாரணமான விஷயம். எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் அவங்க அனுபவிச்சாங்கன்றத சொல்லணுன்றதுக்காக தான் ஒரு சில ஸ்பெசிபிக் அனெக்டோட்ஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருந்தேன்.
இல்ல இல்ல அதெல்லாம் ரொம்ப தேவைப்பட்டது. ஏன்னா படத்துல நம்ம பார்த்துருப்போம், படத்துல வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில்டா வந்து இந்த அவங்க பட்ட கஷ்டத்தை மட்டும் நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். ஸோ நீங்க சொன்னது வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளோ வசதியா இருக்கிறோம் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அத ஒவ்வொரு இதையும் கேக்குறப்ப.
நிச்சயமா சார், அதே மாதிரி ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி ஷின்லர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, இந்த 2nd உலக போர் சம்பந்தமான ஒரு இது, 1993 நினைக்கிறேன் அந்த படம் வந்தது, ஸ்பீல்பர்க்கோட படம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லாரும், அதாவது பார்த்து முடிச்சப்ப ரொம்ப டெப்ரெசிவ் ஃபீலிங் தான் இருந்தது, இருந்தாலும் எல்லாரும் ஒரு தடவையாவது பார்க்கணும்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது, சாரி ஒரு படம் அது. வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. இதுல சொன்ன அளவுக்கு டீட்டெயில்டா இல்லாட்டாலும், எப்படி எல்லாம் அந்த ஜூஸ் எல்லாம் படாத பாடுபட்டாங்க அந்த நேரத்துல, அதுலயும் ஒருத்தர் எப்படி வந்து அவங்களெல்லாம் காப்பாத்தினாருன்றதான் அந்த கதையை, அந்த படத்தோட கதை. வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா படிச்சு பாருங்க. யாரோ பேசுனாங்க, பேசுறப்போ நான் இன்டர் பண்ணிட்டேன்னு
நினைக்கிறேன். நீங்க இப்ப நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணா, ஆனா நீங்க நரேட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ரோலர் கோஸ்டர் ரைட் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது கடைசி அந்த லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, லாஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நீங்க அந்த லோகோ தெரப்பி பத்தி சொன்ன விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. முத விஷயம் வந்து நீங்க அதுல ஒரு லோகோ தெரப்பி பத்தி ஒரு ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொன்னீங்களா, அதை மட்டும் ரிப்பீட் பண்ண முடியுமா?
அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் வாழணும்ன்றதுக்கான ஒரு காரணம் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா,
இல்லண்ணா இது வந்து என்னன்னா, இப்ப ஞாபகம் வந்துச்சுன்னா, ஆக்சுவலி என்னன்னா, நீங்க வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்றது, ரெட்ராஸ்பெக்ட் பண்றது, அதை காட்டில இது ஃபியூச்சரை பத்தி ஒரு அனலைஸ் பண்றது அப்படின்னு சொன்னீங்கல்லண்ணா.
ஆமா ஆமா,
அதை பத்தி மட்டும் உங்களோட கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா, அது என்ன அப்படின்றது எனக்கு ஒன்னும் அது வந்து கரெக்டா புரியல.
நிச்சயமா. சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, சைக்கோ அனாலிசிஸ்ன்றதுல பாத்தீங்கன்னா, பொதுவா அவங்க பண்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெட்ராஸ்பெக்டிவ் இன்ட்ராஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம முன்னாடி என்ன பண்ணணும் நம்மளுடைய வாழ்க்கையில, அதுல ஏதாவது தப்பு நடந்துச்சா, அதையெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுவோம், இப்போ வந்து நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதையெல்லாம் எப்படி மாத்துவோம், இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாம் இப்போ போட்டு நோண்டி நம்ம அதுல என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைக்கோ அனாலிசிஸ்ன்றதுல நம்ம எதில் எல்லாம் தப்பா போனோம், எதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை பாக்குறது வந்து சைக்கோ அனாலிசிஸ். வேற லோகோ தெரப்பின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஃபியூச்சர் மட்டும்தான். அதாவது ஒரு மனுஷன் லோக தெரப்பியில் என்ன பண்ணுறான்னா அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மீனிங்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண போகிறான் இந்த ஃபியூச்சரில் அப்படின்றத பற்றி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஜஸ்ட் கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட வந்து லோக தெரப்பி பண்ணாங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி சொல்லலாம், இல்லை குழந்தை பிறந்திருக்கு எனக்கு 6 மாதம் ஆகுது என்னோட பையனுக்குன்ற பட்சத்தில் அவனுடைய லோக தெரப்பியில் மேபி அவனுக்கு தெரியற மீனிங் ஆஃப் லைஃப் என்னவா இருக்கலாம்னா, பையனை வந்து நல்ல அறிவுள்ளவனாக வளர்க்கணும், ஒழுக்கமானவனாக வளர்க்கணும், அவனுக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும், இந்த இந்த மாதிரியான ஒரு கல்வியை அவனுக்கு கொடுக்கணும், பின்னாடி வந்து வாழ்க்கையை வந்து அவனாக தனிப்பட்ட முறையில் வாழ்கிறதுக்கு எந்த அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவனுக்கு தேவையோ அதையெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கல்வி கொடுக்கணும்னா அதுக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு மனசில் தோணுச்சுன்னா அது வந்து ஒன் ஆஃப் த சப்செட்ஸ் ஆஃப் த மீனிங் ஆஃப் லைஃப். அதுக்கு இவ்வளவு நம்ம வந்து சம்பாதிக்கணும், இப்போ இருக்கிற இடத்துல வந்து நம்மளால் அவ்வளவு சம்பாதிக்க முடியாதுன்னா அங்கே போகிற அந்த மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி பெரிய சம்பளத்துக்கான இது வாய்ப்புகள் என்ன, எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அது படிக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இன்டர்வியூ இல்லைன்னா நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணுமா அதையெல்லாம் அவங்க வந்து வளர்ப்பாங்க. இது வந்து எப்போ நடக்கும்னா ஒருத்தனுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படின்றத, அதாவது ஃபியூச்சரில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப கிளியராக மைண்டில் இருக்கிறவனால ஒரு டிரைவோட இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லாமல் குத்துமதிப்பாக சரி நம்மளும் வர்றோம் போகிறோம் ஏதோ நடக்கிறது நடக்கட்டும்னு போகிறதுனால அதை என்ஜாய் பண்ணியும் பண்ண முடியாது, பெரிய லெவலில் அந்த விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றதான் அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதாவது லோகோ தெரப்பின்றது பழசு என்னன்றதை பார்க்கறது கிடையாது, பின்னாடி இனிமே ஃபியூச்சரில் என்னெல்லாம் நடக்கும் அதை நம்ம எப்படியெல்லாம் நடக்க வைக்கலாம் அப்படின்றத பார்க்கறது தான் லோகோ தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஓ சூப்பர்ண்ணா. ஆக்சுவலி இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் தனக்கு பண்ணிக்கிறதா இல்லை ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு பண்றதாண்ணா இது? அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எனக்கு அது புரியல. இப்போ நான் ஒரு
விஷயம் என்னன்னா நீங்க ஒரு இண்டிவிஜுவலா நீங்களே வந்து அதாவது நம்ம இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக தெரப்பியோட பேசிக் டெனட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாஸ் தியரி கிடையாது. அதாவது மாஸ் தியரி இல்லைன்னா எப்படின்னா ஒரு ஒரு விஷயம் சொல்றோம்னா இது வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து என்னோட கோல்னு நான் வச்சிருக்கேன்னா அதே கோல் உங்களுக்கு அப்ளிகபிளா நிச்சயமா ஆகாது. ஒரே வேலைய ஒரே இடத்துல படிக்கிற ஒரே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் அவங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ்ன்றது வந்து வித்தியாசமா இருக்கும். அவங்க ஒரு ஆளால மட்டுமே அந்த விஷயத்த வந்து பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய மீனிங் ஆஃப் லைஃப்ன்றது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதை உங்க ஒருத்தரால மட்டும்தான் பண்ண முடியும். வேற யாரும் அந்த இடத்துல வந்து வேற ஒரு ஆள் வந்தாருனாலும் அதனால வந்து அந்த உங்க அந்த குழந்தைக்கு வந்து அப்பா கிடையாது. நீங்க அந்த இடத்துல நின்று எதெல்லாம் பண்ணுவீங்களோ அந்த விஷயத்த இன்னொரு ஆளால நிச்சயமா பண்ணவே முடியாது. எப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த விஷயத்த நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலா ஊர்ல வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கிணறு வெட்டணுன்ற மாதிரியான அளவு கூட இருக்கலாம், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இருக்கலாம். ஆனா அவர் சொல்ல வர்றதுதான் கோல் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா நம்ம உணர வேண்டியதுதான் லோக தெரப்பியோடைய முக்கியத்துவம். மேபி ஒரு எக்ஸ்பர்ட் எங்க தேவைப்படுவார்னா நம்மளுடைய கோல் என்னன்னு நம்மளால ஃபைனலைஸ் பண்ண முடியல, இல்லைனா நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மைண்டை வந்து கிளவுட் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற பட்சத்தில் நம்மகிட்ட பேசி நம்மளை வந்து கேட்க வச்சு அவர் நிறைய விஷயங்கள் பேசி அது மூலமாக ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்து இதுதான் உங்களுடைய மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு வேணால் ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படுவாரே தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்ற வரைக்கும் எல்லாமே முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் எஃபர்ட் மட்டும்தான்.
ஓகேண்ணா, சூப்பர் சூப்பர், எனக்கு புரியுதுண்ணா, இப்போ புரிஞ்சிச்சு ஃபுல்லாக. ஆக்சுவலி எனக்கு வந்து அதுதான் லோக தெரப்பி வந்து அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றத ஒரு ஐடியா வந்து எனக்கு புரிஞ்சிச்சு இப்போ நீங்கள் சொன்ன விதத்தில். அதே நேரத்தில் வந்து அந்த இது வந்து எனக்கு லோக தெரப்பி பார்ட் ப்ளஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஷின்லர்ஸ் லிஸ்ட்டு தான் ஞாபகம் வந்தது. நிறைய விஷயங்கள் அதோட ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அதுலேயும் ஒரு கேரக்டர் வருவார், ஒரு ஆஃபீஸ் கிளர்க் கேரக்டர் வருவார், அவரையும் இந்த டாக்டரையும் நான் ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ உண்மையிலே எல்லாரும் டைம் கிடைச்சதுன்னா ஷின்லர்ஸ் லிஸ்ட் பாருங்க அண்ணா சொன்ன மாதிரி. ஸோ உண்மையிலே நல்லா இருந்ததுண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ,
நன்றி பதவி.